வருகின்றவர்கள் ரொம்ப முக்கியம். இந்த சிறப்பு தெரியுமா, சுக்கிரனை வழிபட்டால் பிறப்பு கிடைக்கும், வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் செல்வம் கிடைக்கும். விளையாட்டு விழாவை குறித்து இறைவன் முருகப்பெருமான் உள்ளே சென்றான் என்கின்ற போது அந்த திருவாரூர் பெருமையை அப்பாவோட பெருமையை மகனும் இருந்து கேட்கிறான், மருமகர்களும் இருந்து கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க இறைவனுடைய என்று ஏற முடியும். இந்த பதியத்தை படிச்சா நடந்த செல்வம் கிடைக்கும், துன்பம் தீர்ந்துவிடும். என்றைக்கு என்னுடைய அல்லர்களை எல்லாம் தீர்ப்பான் என்று ஞான சம்பந்த பெருமான் யாரத்திலே கேட்கிறார் தெரியுமா, திருவாரூர் பெருமானத்திலே கேட்கிறார். என்றைக்கு என்னுடைய துன்பங்களை நீக்குவார், முதல் திருமுறையை படிச்சா பாபம் போயிடும், துன்பம் தீர்ந்துடும். முதல் திருமுறையில 91வது பதிகம், இரண்டாம் திருமுறையில 79வது பதிகம் இன்பம் கொடுக்கக்கூடிய பதிகம், மூன்றாம் திருமுறையில 45வது பதிகம். இது மூன்றுமே திருவாரூர் பதிகம். திருவாரூர் மொத்தம் 37 பதிகம் இருக்கிறது. வல்லிகநாதர் புத்திடம் கொண்டார், அறநெறி அறநெறியப்பர் கோயில், பரவையூர் மண்டலி தியாகராஜ சுவாமி, நீலோத்பலாம்பாள், கமலாமணி, இப்படி எண்ணற்ற இறை வடிவங்கள் நின்று செழுமைப்படுத்தக்கூடிய திருவாரூர் திருத்தான். அந்த காலத்திலே நிரம்ப சிறப்புகள் இருக்கின்றன. நான் இன்றைக்கு ஒரு சிறப்பு சொல்லப்போ, மனுநீதி சோழன் நீதி தவறாமல் ஆண்டார். அவருடைய வாசல்ல ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி மணியை ஒரு நாள் சப்தம் எழுப்புகிறது. அழகான செட்டு அவரை படிக்கின்ற ஒரு கடவுளை சொல்லுவா, அந்த மணி துரு ஏறி போயிடுதான். இத்தனை துரு ஏறாது, எப்படியா துரு ஏறு, அடிக்காமல் சிலந்தி கூடு பின்னி இருந்தது என்பதற்கு அந்த வார்த்தை. அது மணி ஓசையே எழுப்பலையா, இன்றைக்கு யாராவது இங்கே புகார் மணி ஏற்றுக்கொள்ளப்படும், இங்கே வச்சா போதும். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், யாருக்கெல்லாம் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை கேட்டு அதற்கான ஒரு பிரார்த்தனையை முன்வையுங்கள் இந்த பிரபோஷ திருநாளில் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அதுக்குதான் நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு. யாருக்கெல்லாம் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை கேட்டு அதை நீக்குவதற்காக ஒரு நிமிடம் இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆனால் அதை செய்யணும்னு தான் இருக்கேன். யாராவது உடல்நலம் குன்றியவர்கள் அல்லது வேலை வாய்ப்பு பெற வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அதை ஒரு விண்ணப்பமாக எழுதி கொடுத்தா இந்த இடத்துல வச்சு அதற்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரதோஷத்தோறும் இறைவனாகி சிவபெருமானத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்து இவர்களுக்கு இதை நிறைவேற்றித்தார்கள் என்று கேட்க வேண்டும். அப்படி வச்சா என் முகமே தெரியாத அளவுக்கு விண்ணப்பங்கள் குவியும். நம்முடைய முகம் தெரியணுங்கிறதில்ல, ஆனால் பார்வையாளர்கள் யார் கேட்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு விண்ணப்பங்கள் குவியும். இறைவனாகிய சிவபெருமான் அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவன். அப்படி அந்த மணி ஆராய்ச்சி மணியில சிலந்தி கூடு பின்னி துணி ஏறி இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அந்த மணியுடைய சப்தம் ஒரு நாள் கேட்கிறது. கேட்டவுடனே மந்திரி பிரதானிகளோடு ஓடி வந்து பார்க்கிறார். ஒரு பசு கண்ணீர் மல்க தன்னுடைய ஆராய்ச்சி மணியை அடித்திருக்கிறது என்று சொன்னார். என்ன காரணம், எதன் பொருட்டு இந்த பசு கண்ணீர் சிந்தி அடித்திருக்கிறது என்று கேட்க நம்முடைய அரசரிடம் குமரன் தேரில் எடுத்துக் கொண்டு அரசருக்குரிய நீதியிலே சென்றிருக்கிற போது அந்த கன்று தவறுதலாக வந்து அரசன் செலுத்தக்கூடிய தேர் வரக்கூடிய பாதையே விழுந்து விட்டது. அது முச்சக்கரத்தில் விழல பின்சக்கரத்தில் விழுந்தது. எவ்வளோ ரொம்ப நுட்பமான மந்திரிகள் பாருங்கள். இன்றைக்கு தான் நமக்கு போக்குவரத்து விதிகள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல என்ன போக்குவரத்து விதிகள் அன்னைக்கு சொல்றாங்க. அரசன் செல்லக்கூடிய பாதை அதுல பின் சக்கரத்துல கன்று வந்து விழுந்துடுச்சு. சோ இதுக்கு நீங்க இளங்கோவனை அரசியல் கோவனை தண்டிக்க வேண்டாம், இளவரசை நீங்கள் தண்டிக்க வேண்டாம் என்பதை மந்திரி நேரடியாக சொல்லல. அரசர்களுக்கு செல்லக்கூடிய பாதை, தேர் சக்கரங்கள் பதிந்த பாதை, அதுல கன்று பின் சக்கரத்தில் தான் விழுந்திருக்கிறது, முன் சக்கரத்துல விழல. சோ இது வந்து அவர் மீது தவறு இல்லை என சொல்லி மந்திரி பிரதானிகள் அவரை காப்பாற்றுவதற்காக, இளவரசை காப்பாற்றுவதற்காக சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு கன்றை இழந்து தவிக்கும் பசுவினுடைய வேதனை எனக்கு எப்போது தெரியுமா தெரியும், நான் என்னுடைய மகனை இழந்து தவித்தால் தான் தெரியும். சில பேர் எல்லாம் கேட்பாங்க, இல்லறத்துல சில பேர் கொஞ்சம் சிக்கலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நுட்பமா கேள்வி கேட்கறோம் நினைச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் தீர்க்க முடியாது, சும்மா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டா அவர்களை குட்டி குட்டி காயப்படுத்துவார்கள். வீட்டில் எல்லோரும் நலமான ஒரு முறை நலமை எல்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, திரும்ப திரும்ப கொஸ்டினா கேட்டு காயப்படுத்தக்கூடாது. அதுவும் இல்வாழ்க்கை இருக்கிறதெல்லாம் அது காயமே படுத்தக்கூடாது. தெரியாது யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது, இறைவன் யாருக்கு எங்கே வைத்திருக்கிறான் என்பது தெரியாது. எனவே முடிந்த வரையிலும் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்போம். யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும், சுகம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அப்படி மனு கல்லூரி சோழத்தில் வந்து மந்திரி குட்டாணிகள் சொன்ன போது ஒரு மகவை ஈன்ற தவிக்கக்கூடிய பசுவின் நிலை எனக்கு எப்போ புரியும், என்னுடைய மகவை ஈன்றால் தான் புரியும். ஒருவருக்கு ஒரு மனிதன் ஒரே ஒரு மகன் பேரை கூட்டி அதே பின்சக்கரத்தின் கீழாக படுக்க வைத்து ரதத்தை செலுத்துகிறான், இறந்து கொடுக்கிறான். சுவாமி தோன்றி அருள் செய்து தங்களையும் பிழைக்க செய்து இளவரசரையும் பிழைக்க செய்து கொடுத்த திருத்தலம் திருவாரூர் கல்தேர் இன்றைக்கு ஒன்று இருக்கிறது. நீங்கள் செல்வீர்கள் என்றால் பார்க்க அந்த திருவாரூர் திருத்தலத்தினுடைய பெருமையை பேசுகிறதற்கு இறைவன் திருவாரூர் செய்திருக்கிறானால் முழுக்க முழுக்க இறைவனின் கருணை. இதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே திருமகளே வந்து பூசித்த தலம் திருவாரூர் திருத்தலம். அதை வெள்ளிக்கிழமை என்று நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தியாகேஸ்வர பெருமானினுடைய கருணை என்று வேறொன்று இல்லை. வேறு வேறு இடங்கள்லாம் சுவாமியை பார்க்கணும்னா நீங்க கோயிலுக்கு போகணும், ஆனா திருவாரூர்ல இறங்கிட்டு அந்த மண்ணை எடுத்து திருநீராக எடுத்து பூசிக்கொண்டு வந்து விடலாம். மண்ணெல்லாம் சிவலிங்கம், திருப்பாரூர் கோயில் திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய மண் எல்லாமே சிவலிங்க வடிவம். அவ்வளவு சிறப்பு பொருந்திய தலம் திருவாரூர் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே தோன்றுவதற்கு இறைவன் திருவருள் செய்திருக்கிறான் மூலாதையர்கள் வழியாக என்பதை சொல்லி எல்லா விதமான சிறப்புகளையும் வழங்கக்கூடிய ஈசன் கபாலி அம்மை கற்பகம் அழகான ஒரு பாடலை சொன்னார் பொதுவாபக்திகள். இல்லை என்று வந்தால் எது இல்லை என்று வருகின்றீர்களோ அதை மாறு வழங்கக்கூடிய ஆற்றல் கற்பகத்திடத்திலே உண்டு. எல்லாரும் என்ன கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்க கொடுக்கலாம், அவ்வளவு தூரம் கருணை இல்லை, அவ்வளவு தூரம் ஈரடிச்சு இல்லை, ஆனால் அம்மை கற்பகம் தன்னை தந்து விடுவாள். நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அம்மா என் வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திற்கு வந்து விடுவாள். குழந்தையா வந்துடுவான், மருமகளா வந்துடுவான், மகளாக வந்து விடுவாள். அவளை நீங்கள் அழைக்கின்ற விடத்தில் அவள் உங்கள் இல்லத்திற்கு வந்து விடுவாள். எல்லா விதமான சிறப்பையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றம் பொருந்திய அந்த அம்பிகையினுடைய திருப்பாதங்களில் இன்றைய சொற்பொழிவை வைத்து யார் எதை தேடி வந்திருந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதனை வழங்க வேண்டும் என்பதை சொல்லி அருள்மிகு அதிகம் பூங்கோதை உடனாய அருள்மிகு புற்றிடம் கொண்டார். இறைவன் தியாகேஸ்வர பெருமான் உரையும் திருத்தலம் இந்த இடத்திலே எழுந்தவரை ஏதோ அந்த மண்ணுதான் இல்லை, ஒரு காற்றாக இந்த உலகத்து உயிரின் அத்துணை பேரும் இந்த மண்டபத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த அரங்கிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றின் வழியாக அவருடைய ஆன்மாவை கொஞ்சம் தழுவி ஞான சம்பந்த பெருமானுக்கு தான் கவலைகளை தீர்க்க வேண்டும் என்பது இல்லை, நம்முடைய கவலைகளையும் கூட அவன் தீர்த்து விடலாம். நம்ம ஞான சம்பந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானி இல்லை, ஆனா நம்ம கேட்கிறதுனால தீர்க்கலாம், கேட்கிறதுனால தீர்க்கலாம், கேட்கிறோம் தீர்க்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து அங்க ரெண்டு அர்ச்சனை ரொம்ப சிறந்த அர்ச்சனை, ஒன்று ருசுகுந்த அர்ச்சனை, இன்னொன்று கமலாம்பாளுக்கு நடத்தப்படுகின்ற நவசக்தி அர்ச்சனை. இது ரெண்டும் சேர்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 40,000 ரூபாய் ஆகிறது அது வேறு. ஆனால் அந்த அர்ச்சனையை ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கின்ற போது அதை செய்ய வேண்டும் என்பதை சகோதரியுடைய கனவு அழகாக சொன்னார். ஒரு முறை நாங்கள் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சென்றிருந்த போது அங்கே ருசுகுந்த அர்ச்சனை நடைபெற்றது. நான் அன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டேன் அர்ச்சனை பண்ணா சுந்த அர்ச்சனை பண்ணா ஆயிரங்கால் மண்டபத்திலே செய்ய வேண்டும். அழகன் ஆகுவனுக்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே செய்யக்கூடிய அந்த முசுந்த அர்ச்சனை காண கண்கள் கூடி கொண்டு நீங்க அந்த திருவாரூருக்கு சென்றீர்கள் சொன்னால் அதே மாதிரி காலை பொழுதிலும் இரவு பொழுதிலும் அங்கு இருக்கக்கூடிய மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள். அதையெல்லாம் கண் வரக்கூடிய பெரும் பேர் கிடைத்தது. ஆனால் அதை அந்த நேரத்தில் அதெல்லாம் புரியல, அதோட சிறப்புகள் எல்லாம் புரியல, ஏதோ பார்த்தோம் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த சொற்பொழிவு மூன்றாம் திருமுறையில் 45வது திருமுறை அந்தமாய் உலகாதியும் ஆகினார். யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய பதிகம், இன்பத்தை அருளக்கூடிய பதிகம், வேண்டுவோருக்கு வேண்டியதை தரக்கூடிய பதிகம் அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினார். உலகினுடைய முடிவும் அவன் தான், தொடக்கமும் அவன் தான், வேறொன்று இல்லை. அந்த மாய் உலக ஆதியும் ரெண்டுமே அவன் தான், தொடக்கமும் அவன் தான், முடிவும் அவன் தான். வேறு வேறு கடவுளுக்கு தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. இறைவன் சிவபெருமானுக்குத்தான் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எங்கோ இருக்கக்கூடிய கடவுளை கூட சிவபெருமானுக்கு சென்று சேர்க்கிறது. அவனுக்குதான் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது ஏன்னா நமக்கு எப்படின்னா பிரச்சனைக்கு தொடக்கமும் தெரியல, முடிவும் தெரியல. எங்கேயாவது இந்த பிரச்சனை தோன்றியதுன்னு தெரியல. ஒரு குறிப்பை சொல்றேன், எங்க அடிக்கடி சொல்ற ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லிடுவேன். பிரச்சனை எங்க தெரியுமா தொடங்கும், நாவில் இருந்து. இந்த இடத்துல இருந்து நான் பிரச்சனை தொடங்குது, நாவில் இருந்து தொடங்குது. இதை ஒழுங்கு கொடுத்துட்டோம் வைங்க, அர்த்தாஷ்டமச்சாரி ஒன்றும் பண்ணாது, அஷ்டமத்தில் இருக்கிற குரு ஒன்றும் பண்ணாது, பனிரெண்டாவது இருக்கக்கூடிய சனி ஒன்றும் பண்ண முடியாது, குரு ஒன்றும் பண்ண முடியாது, ஜென்ம சனி ஒன்றும் பண்ண முடியாது, ஜென்ம குரு ஒன்றும் பண்ண முடியாது, எட்டுல இருக்கக்கூடிய சனியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்மால இதை ஒன்று கட்டுப்படுத்தவே முடியாது. வெள்ளி கவசமா போட முடியும், தங்க கவசமா போட முடியும், இல்ல சமீனா கொண்டு கிளீனா போட முடியும். எவ்வளவு தூரம் நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஒரு அளவு வேண்டாமா பொங்கிட்டேன். அதுக்கு பேர் பொறுமை இல்லை, அதுக்கு பேர் பொறுமை இல்லை, பொறுமை தான். யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியா, இதை இறைவன் இப்படி வகுத்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் பொறுமை. இங்கிருந்துதான் தொடங்கும் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு தெரியல, பிரச்சனை எங்க இருந்து தொடங்கியதுன்னு தெரியல. ஆனா எங்க ஐயா சொல்லியிருக்கிறாரு, பிரச்சனை நாவிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு. அப்போ இந்த நாவிலிருந்து தொடங்கக்கூடிய பிரச்சனையை எப்படி முடிக்கலாம், நம்மால முடியுமா? தீக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும். சொல்லிக்காங்க மௌனம் சர்வாத்ம சாதனம், மௌனமா விட்டுடு, அது அது போக்குல போய் முடிச்சு நல்லதா கொடுத்துடும், விட்டுடுறா சார். என்னை யாரும் நினைச்சாம நான் என்ன பிள்ளைக்கிறிய, நான் காப்பேன். அது ஒரு டயலாக் விடுவோம் பாத்தீங்களா, நானே அழிஞ்சாலும் நான் ஜெயிச்சிருவேன் பரவாயில்ல. எதை இருந்தாலும் வெற்றியா, என்னை இழக்காம நான் வெற்றி பெறவன், அதான் வெற்றி. பூர்ணமான வெற்றினா என்ன, என்னை இழக்காம நான் பெறுகின்ற வெற்றி மட்டும்தான் பூர்ணமான வெற்றி. அது நாம் இதிலிருந்து தொடங்கும். இந்த நாம் இதிலிருந்து தொடங்குவதை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது தெரியல, எப்ப முடியுங்கிறது தெரியல. அதை உணர்த்துவதற்காக அந்த மாய உலகம் ஆதிக்கம் ஆகினான், எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டமான ஒன்றுதான், எல்லா பிரச்சனையும் அவங்ககிட்ட கொடுத்துடணும். சார் கொடுத்துட்டோங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, செருப்பு மாடிக்கிட்டு கிளம்புறோம். அப்படி வெளியில போகும்போது சார் நீங்க இந்த துன்பத்தில் பாதிக்கப்பட்டீங்களாமே, அதனால சொல்ல முடியுதா? ஆமா, அதை சுவாமி கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? உங்களுக்கு யாரையாவது தெரியும், அடுத்த கேட்டு யாரையாவது தெரியும், கொஞ்சம் நல்லவரா பாருங்க. இல்லை யாராவது கொஞ்சம் பெரிய இடத்துல தெரியும், கொஞ்சம் சிபாரிசு சொல்லுவீங்க. இறைவனத்தில் கொடுத்து விட்டு வேறு வேறு சிபாரிசுகளை தேடி போகவே கூடாது. இப்போ ஒரு புதிய டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லிடுறேன். அடுத்த அடுத்த சிபாரிசுகளை தேடி போகின்றவர்களுக்கு இது புரியும். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒருத்தர் சிபாரிசு பண்ணியிருந்தார், ஆறு இடத்துல இருந்து கடிதம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. சிபாரிசு கட்டும் ஒண்ணு இல்லை, ஆறு கடிதம். அதை வேண்டாம மறுதளித்து அவருக்கு தரல அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஆறு பெரிய அந்த நிறுவனத்தில் இருந்தவர் எழுதி பார்த்தாரு, சார் உங்க வேற நம்பிக்கை இல்லாமல் இன்னும் அஞ்சு இடத்துல அவர் சிபாரிசு கட்டம் போயிருக்கார் சார், அதனால தரல. உங்க நீங்க ஒரு ஆள் மட்டும் சிபாரிசு பண்ணிருந்தீங்கன்னா நாங்க கொடுத்துருப்போம். உங்க வேற நம்பிக்கை இல்லாமல் அஞ்சு பேர்ல சிபாரிசு கட்டம் வந்திருக்கு. அவர் இவருக்கு போன் பண்ணி, ஏங்க நீங்க மற்றவங்கள்ட்ட போய் சிபாரிசு கட்டம் வாங்கினீங்க, எதுக்கும் இருக்கட்டும் மேலே வாங்கினேன் சார், எதுக்கும் இருக்கட்டும் மேலே என்டாஸ் பண்ணேன் சார், அதனாலதான் கிடைக்கும். சிபாரிசுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு நோக்கம் அந்த நிறுவனத்துடையது. ஆனா அதை நேரடியா சொல்ல முடியாது, உங்களை மட்டும் நான் மதிக்கல சார், ஆறு பேரோட அதை என்டாஸ் பண்ணிருந்தது, அதனால தோணும். அதனால்தான் இறைவன் சிவபெருமானத்தில் வைத்ததற்கு பின்னால் வேறு ஒரு இடத்துல சென்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் சிவபெருமானத்தில் கொடுத்ததற்கு பின்னால் வேறு ஒரு இடத்துல சென்று இந்த துன்பம் இருக்கிறதே இதை தீர்த்து வை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு வேறு வடிவங்களை வேறு வேறு வழிபாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாயங்கள் ஆதிக்கம் ஆகினார். வெந்த வெண்பொடி பூசிக்க வேண்டிய திருநீரும் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய, ஏன் திருநீரும் பூசி இருக்கிறான்னா அது இடுகாட்டு சாப்பல்னு சொல்றாங்க, அது இல்லையா? உலகத்து உயிர்கள் எல்லாரையும் சேர்ந்து எரிந்ததற்கு பின்னால் அந்த ஆன்மாக்களை அள்ளி பூசி மகிழ்கிறான். இந்த உடம்புதான் என்னை சுற்றி கோயிலுக்கு வர வந்திருக்கிறதா, இந்த கைகள் எல்லாம் என்னை தொழுதிருக்கிறதா என்று மகிழ்ந்து பூசிக்கொள்கிறான் இடுகாட்டு சாம்பல. எனக்கு இது புரியல, எங்க ஐயாட்ட கேட்டேன், தாய்மார்கள் எல்லாம் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது வெளியூர் கேட்டாங்க, விடுமுறையில் வெளியூருக்கு அனுப்பிச்சுட்டா அந்த குழந்தைங்களுடைய ட்ரெஸ், அந்த குழந்தைங்க சாப்பிடுற தட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து தடவி பார்த்துட்டு இருப்பாங்களாம். இதுல தான் சாப்பிடும் அந்த குழந்தை, இப்படிதான் சாப்பிடும். எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிச்சுட்டா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து தடவிட்டு இருப்பாங்களாம் தாய்மார்கள். அந்த குழந்தைகளை அனுப்பியதற்கு பின்னால் அந்த குழந்தைகள் விடுமுறைக்கு வெளியூருக்கு போனதுக்கு முன்னால் அந்த குழந்தைகளோட ட்ரெஸ் எடுத்து தடவிட்டு இருப்பாங்க. அதுபோல் சிவபெருமான் இந்த ஆன்மா கழித்ததற்கு பின்னால் இந்த உடல் இப்படி எல்லாம் என்னை வழிபாடு செய்ததால் என்னை கடவி கடவி மகிழ்ந்தான். எந்த சிந்தையிலே புகுந்தான், என்னுடைய சிந்தையிலே புகுந்து விட்டான். ஆனா கேட்காமல் என் சிந்தையே புகுந்தான். யார் புகுந்தான்? திருவாரூரிலே இருக்கக்கூடிய ஈசன் தியாகேசப்பெருமான் என்னுடைய சிந்தையிலே புகுந்திருக்கிறார். சிந்தையே புகுந்தான் திருவாரூர்
தமிழக குரில் நெடில் ஒன்று ஒற்றெழுத்து ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை
குயிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை. ஆனால் இங்க சொல்றாரு, இறையன் மாத்திரையில் எரியூட்டினான், ஒரு வினாடிக்குள்ள மூன்று புறங்களையும் எரி செய்து விட்டான். அப்ப முப்புறம் எரிப்பதற்கு சிவபெருமானுக்கு ஒரு நொடிதான் தேவைப்பட்டதுன்னு சொன்னா, நம்முடைய துன்பங்களை தீர்க்குவதற்கு ஒரு வினாடி அதிகமானது இல்லையா? மூன்று புறங்களையே எரி செய்த இறைவனாகிய சிவபெருமானுக்கு நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்கு ஒரு வினாடி அதிக காலம் தானே. நம்ம என்ன அவ்வளவு பெரிய துன்பத்திலேயே உழன்று இருக்கிறோம்? இல்ல, நம்முடைய துன்பம் எல்லாம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் கற்பனை தான் பெருசா இருக்க, தவிர துன்பம் பெருசே கிடையாது. அது வந்துடுமோ, இது வந்துடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி நம்முடைய கற்பனை தான் பெருசா இருக்கே தவிர உண்மையில துன்பம் அவ்வளவு பெருசு இல்லை. என்ன சார் அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்க. ஒரு அம்மா வந்தாங்க, புதிதாக திருமணம் ஆன பெண்ணு. நான் சொன்னேன், புதிய வீட்டுக்கு போயிருக்கீங்க, புகலத்துக்கு போயிருக்கீங்க, அப்படிதான் கொஞ்சம் இருக்கும், நீங்க பொறுத்து அனுசரிச்சு போகணும். ஒரு 20 ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த வீட்டோட தலைவி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு போவாங்க. என் பேச்சுக்கு மரியாதையே இல்லையே முதல்லயே நினைக்க கூடாது. ஒரு 20 ஆண்டு காலம் ஆகணும், அது வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்காது. நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் சரி சரினு தலையாட்டணும். தப்பு நடந்துச்சுன்னா உங்களைதான் சொல்லுவாங்க, நல்லது நடந்தா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த பேரை. ஆனா 20 ஆண்டு காலம் கழிச்சு உங்களுக்கு அந்த டோர் கிடைக்கும்.
அந்த
திருத்தலை திருவாரூர் தீவண்ண அறுத்தையன் என்று அஞ்சலினாரது என்கிறேன் பயத்தாக சொல்லுவேன். நமக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. சுவாமி பகவத்கீதையில சொல்லும் போதே மாசு பயத்தாள தர்மதர்மான் பரிக்கேச்சன் மாம் ஏகம் சரணம் கஜன் அகம் துவா சர்வபாவேவியோ மோட்சயிஷ்யாம் மா சுச பயப்படாத நான் இருக்கேன். ஞான சம்பந்தப்படுவான் கேட்கிறாரு என்ன பயப்படாதுன்னு இன்னைக்கு சொல்லுவேன். பயம் இருக்கு. சிறிய குழந்தை 16 வயது கூட நிரம்பாத பாதகம் பயம் இருக்கு. சரி அவனுக்கு தான் பயம் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ 4 வயசாகி கூட நமக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் கரண்ட் ஆச்சுன்னா கரண்ட் இல்லைன்னா திருக்குங்கிறது எப்போ வருவோம் தூக்கணுமே தூங்கணுமே. இன்னைக்கு தூக்கம் போச்சா கரண்ட் போன உடனே சரி தூக்கம் இருக்காது போன வச்சுவாய சொல்லலாம்ங்கிறது என்ன வெல்ல தூக்கம் போச்சு தூக்கம் போனா இரவு பொழுது முழுமையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கலாமே போனவே இல்லை. கொஞ்ச நேரம் பூஜை நடக்கிறது தொற்பொழி இல்லை ரொம்ப நல்லதா போச்சு. இறைவன் மோசை மணி மோசை எழுப்பி ஓம் நமச்சிவாய சொல்லல பூஜையின் மூலமாக இறைவனுடைய வாய்ப்பினை தருகிறான். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போட்டு வைப்போம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. யார் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒன்னு ஒன்னா சேர்ந்தா நூறா ஒரு மிக்க சேர்ந்தா நூறான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது நம்ம பொருளுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் 100 ரூபாயா சேர்ந்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையா சேர்ந்துடும். அது போல இயன்ற போதெல்லாம் நீங்க ஓம் நமச்சிவாய கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வச்சீங்கன்னா அது பெரிய அளவு தான் சேர்ந்துடும். பொருளை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பொருளுக்காக உங்களை சுத்தி கழுவு மாதிரி உறவு கூட்ட வரும். அவங்கள சேர்த்து வச்சீங்கன்னு தேவர்கள் வந்து உங்களை அழைத்துக் கொள்வார்கள். பொருளை சேர்க்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு நோய் நொடிகள் வருகின்றன. அருளை சேர்த்தீங்கன்னா நோய் நொடி வராது. பழையனுடைய உபாதைகள் எல்லாம் அருளை சேர்த்தவர்கள் பொருள் சேர்க்க போக மாட்டாங்க அருளை சேர்ப்பார்கள். வேதவர்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்கக்கூடிய தட்சணையில யதாசக்தி ஒரு வார்த்தையை சேர்த்து தான் சொல்ல சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். எல்லா பூஜையும் முடிஞ்ச உடனே வேதவர்களுடன் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இது பிராப்தா இதுதான் பிராப்தம் உனக்கு என்ன பிராப்தமோ அது நடக்கும். நீ மந்திர வழிபாடு செய்ததாலையோ இறைவனை வணங்கியதாலோ ஒன்றும் மாறாது. அடுத்தடுத்த பிரதிகளில் அது மாறும் ஒரு தவறான ஆகாரத்தை நான் உட்கொண்டு விட்டேன் சொன்னா அதனுடைய பாதிப்பு அந்த ஆகாரம் வரைக்கு போகின்ற வரையிலும் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சத்தான ஆகாரத்தை உண்டு விட்டேன் சொன்னா அந்த சத்து உடம்புல சுகரி இருக்கும். அதுபோல வினைகள் தான் ஆகாரம் போல ஆன்மாவுக்கான ஆகாரம் அது நல்ல ஆகாரமா கொடுக்கும். தீய ஆகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது தீமையை நோக்கி அழிச்சிட்டு போகும். நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே நான் என்ன பண்ணேன்னே தெரியலையே எனக்கு குறிப்பிட்ட துப்பமே நினைச்சு கவலைப்படாது. ஒரு வினாடி உள்ளாக இறைவன் தீர்த்து விடுவான். மறையலன் மாமுனிதன் மறுவாறு புறம் இறையின் மாப்பிரையில் எரியூட்டினான். ஒரு வினாடி கூட எரியூட்டிட்டான் மூன்று குரல்களையும். அப்ப நம்முடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு அவங்க எவ்வளவு நேரம் ஒரு வினாடியே அதிகரிக்கலாம். சிறை வண்டார் குழில் சூழ் திருவாரூர் என் இறைவன் தான் என எந்த கொள்ளும் திருவாரூரிலே இருக்கக்கூடிய யாகேஸ்வர பெருமான் என்றைக்கு என்னை ஏற்றுக் கொள்வான். சிறை வண்டார் குழில் சூழ் திருவாரூர் என் இறைவன் ரொம்ப வண்டுகள் பொழில் சூழக்கூடிய வண்டுகள் வீங்காரப்படக்கூடிய பொழில் திருவாரூர் அப்படி வளமையா இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்றைக்கு நான் பிறந்தேனோ அதற்கு பிறகு திருவாரூர் சொல்லிக்க ஆரம்பித்துவிட்டதுன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். அப்படி சொல்லாதயா சொல்லாதே திருவாரூரிலே பிறந்தவர்கள் அத்துணை இருக்கும் அடியே என்று சுப்பிரமணிய சுவாமிகள் துணுக்குள்ளை மகர்வதற்கு காரணம் திருவாரூர் திருத்தல் தேவாசிரிய மண்டபத்திலே அடியாரூர் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ சுந்தரர் வராது அடியாரூர் மக்களை பார்க்காம ஒதுங்கி ஓரம் போறார். உடனே இங்க இருந்து நாயனாரு போகும் பார்க்காம போறேன் அடியாரூர் மக்களை பார்க்காம போகின்றவனை எப்படி விடுறது விடக்கூடாது. இதை போய் உடனடியா இறைவனத்தை சொல்ல வேண்டாம். சுந்தரனை போய் இறைவனத்தை சொல்ல போறியாரோ சுந்தரனும் அவனும் அப்படி நகரும் சதையும் போல திருக்கைதாயத்துல தன்னுடைய தோற்றத்தை பார்த்து சுந்தரா வா என்று சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்தவன் சுந்தரன். சிவபெருமானுக்கு இன்னொரு பாதி அவரை போய் சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது. விரண்ட நாயனார் போய் சொல்லலாம்னு பார்த்தா முடியல. உடனே வேற என்ன பண்ணலாம் அடியவர்களை மதிக்காத சுந்தரனை ஒதுக்கி வைக்கிறேன். ஒதுக்கி வச்சாச்சா சுந்தரனை தன்னோடு கூட்டாக சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன் ஜாகேசனையும் ஒதுக்கி வைக்கிறேன். அடியார் பெருமக்கள் இல்லாம கோயில் யோசிச்சு பாருங்க கோயில் பள்ளிக்கூடம் இதெல்லாம் பள்ளிக்கூடம் மாணவர்கள் இருந்தாலும் அழகு கோயில் அடியாரூர் மக்கள் இருந்தால் தான் அது அழகு. அடியாரூர் மக்கள் இல்லாம அற்புதமான பூசை வழிபாடு எல்லாம் நடந்து என்ன பயன். சிவாச்சாரியார் மட்டுமே கண்ணில் போட முடியுமா மணி அடிச்சுட்டு தீபாவளி போட்டு அப்படியே கண்ணில் போட முடியுமா. அடியாரூர் மக்கள் இருந்தால் தான் ஆண்டவனுக்கே பெருமை. விரண்டு நாயனார் சொல்றாரு சுந்தரனும் பிறகு எல்லாருக்கும் மக்களுக்காக நான் பரந்த இடங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். மகேஸ்வரன் பூஜையை காட்டிலும் மகேஸ்வர பூஜை சிறந்தது. இறை அடியவர்களை நீங்கள் வணங்கப்படுகிறீர்கள் சொன்னால் மிக உயர்ந்தது, ரொம்ப சிறப்பு. ஆனா அடியவன் யாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு, நல்ல விஷயம். அதை இறைவன் பார்த்துக் கொள்வான். தவறான அடியவர்களை இனம் காட்டி ஒதுக்கி தந்துவிடுவான். அதன் காலம் வரும், அதற்கான நேரம் வரும். அதுவரையிலும் பொறுமை காக்க வேண்டும். பல்லில் ஒரு ஓடு கையெந்திட பலி தெரிந்து, பல்லில்லாத ஓடு. இப்ப நம்முடைய மண்டை ஓடுலாம் பாத்தீங்கன்னா கற்பனோடு சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் பிரம்மன் ஒரு மூழ்கி காலம் முடித்து இன்னொரு மூழ்கி காலத்திற்கு புறப்படுகின்ற போது அவனுடைய ஓட்டிலே பற்கள் இருக்காதா? அதனால பல்லில் ஓடு பலி தெரிந்து அந்த ஓட்டினை எடுத்துக்கொண்டு இறைவனாகிய சிவபெருமான் மோகன யுகத்துல எந்தெந்த உயிர்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சுதோ அதெல்லாம் நல்லதை எல்லாம் இறை உயிர்களுக்கு கொடுத்துட்டு கெட்டதை எல்லாம் அவன் ஏற்றுக் கொள்கிறான். என்ன ஒரு பாருங்க, நான் எனக்கு ரொம்ப நேரம் தெரியாது. கெட்டதெல்லாம் அவன் ஏற்றுப்பான். எப்படி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பொங்கல் செஞ்சுருக்கோம், அதில் மிளகு இருந்தால் சாப்பிடாது, இஞ்சி இருந்தால் சாப்பிடாது, கருவுல இருந்தால் சாப்பிடாது, அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒதுக்கிடும். அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் எரியுடன் சாப்பிடணும். உனக்கு வேண்டாம்னு நீ என் இலையில போட்டுட்டேன், அவங்க சாப்பிடுவாங்க, அது ஒன்றும் சுவையாக இருக்காது. ஆனால் அவங்க ரொம்ப சுவையாக ரசித்து சாப்பிடுவாங்க. நீ கொடுத்த ஐயா அதனால் அது மகிழ்வாக இருந்தது. அதுபோல நம்முடைய தீயவை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அது ஒன்றும் சுகமாக இல்லை, ஆனாலும் அவர் மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஆன்மாவே தானே, நாம தானே இந்த பூமியில் ஆரம்பித்தோம். பல்லினோடு கை ஏந்திட பலிதெரிந்து எள்ளி வந்திடு காட்டெறி ஆடுவான். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நாம் குழந்தைகளுக்காக காத்திருக்கோம். எத்தனை மணிக்கு வேணாலும் வரட்டுமே, அம்மா காத்திருப்பாங்க. அடுத்தடுத்த உறவுகள் வந்தால் நம்ம காத்திருக்க மாட்டோம். நீங்கள் வந்து லேட்டாச்சிங்க, சாதம் பசிஞ்சு ஒரு கிண்ணியில் வச்சுருக்கிறேன், அது மேலேயே ஊர்வாய் இருந்து வேணுங்கிறத போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க, மிச்சத்தை அப்படியே வைங்க, எதனாச்சும் பண்ணுங்க, எனக்கு உடம்பு முடியல, நான் படத்துக்கு தேர்ந்து வரணும். ஆனால் பையன் வரணும், 12 மணி ஆகுது. வந்துட்டியா? எங்கே வந்துட்டு இருக்க? வண்டி ஒழுங்காக வந்துடுச்சா? ஏறிட்டியா? வரும்போது வாசலுக்கு வரும்போது ஃபோன் பண்ணு, நான் உடனே எழுதுகிறேன். பையன்னா அப்படி. ஆனால் அதே கடன் உறவு அதுபோல ஆன்மாக்கள் நம்மை குழந்தையாக பார்த்து, இந்த ஆன்மாக்கள் அத்துணையையும் குழந்தையாக பார்த்து இறைவன் சிறுவன் மகளோடு இருக்கிறான். இங்க வந்திருக்காங்களா? திருவாரூர் பதிகம் இருக்கு, ஆறார் வந்தனர் அமரபுழா திடை. யாருமே வந்தா இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்களா, இவங்க வந்திருக்காங்களா, இவங்க வந்திருக்காங்களா, இவங்க வந்து கேட்போம். இப்ப வேற முருகன் பெருமாள் வேற போய் ரம்சம் பண்ண போயிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்தாரு சார்? நீ பேர் சொல்லல, கோபுரம் சொல்லல, ராசி சொல்லல, நட்சத்திரம் சொல்லல, தேவையில்லை. பார்த்தால் அவனுக்கு பதிந்து போகும். யாரெல்லாம் வந்திருக்காங்க கூட அவருக்கு பதிச்சு போயிடும். உள்ள போய் சொல்லிடுவாரு, இந்த புரோஷம் வந்தவர்களுக்கு அடுத்த புரோஷத்துல ஒரு சிறப்பு கிடைக்கும். அவங்கன்னா இவ்வளவு சிறப்பு கிடைச்சிருக்கு, என்ன காரணம்? முருகன் பெருமானுடைய ரெப்ரசன்டேஷன் போய் சொல்லி இந்த ஆன்மாக்களுடைய துன்பங்களை தீர்த்துள்ள வந்தவங்க எள்ளி வந்திடு காட்டெறி ஆடுவான். செல்வம் மல்லிகிய தென் திருவார், செல்வம் நிரம்ப வச்சிருந்தான். யார்கிட்ட கேட்கணும்னா யார்கிட்ட நிரம்ப காசு இருக்கோ அவங்ககிட்ட போய் காசு கேட்கணும். இன்னைக்கு திருமகளினுடைய நாள், திருமகள் வெள்ளிக்கிழமையிலிருந்து வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லை விலகும், செல்வ வளம் பெருகக்கூடிய நாள். இன்றைக்கு போய் திருவாரூர், செல்வம் மல்லிய தென் திருவாரூர், செல்வ வளம் ரொம்ப இருக்கு. எல்லாமே இடம் பெருசு பெருசு. அந்த செங்கழனி மோடை 5 வேலி, குளம் 5 வேலி, கோயில் 5 வேலி, எல்லாம் பெருசு பெருசு. நீங்க சுத்தி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். கோயிலையும் குளத்தையும் சுத்தி வந்தவர்கள் ரெண்டு தகவல் சொல்றேன். திருவாரூரில் ஒருவர் வந்து பல இடங்களில் கையாளர் செய்து மாட்டிக்கொண்டு விட்டார். நீங்கள் நல்லா இருக்கணும். அவருக்கு இதிலிருந்து மீள்வதற்கான வழி தெரியல. அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தட்ட போய் கேட்டவுடனே அவர் சொன்னார், கோயிலையும் குளத்தையும் தினமும் 5 வேளை சுற்று. 5 முறை சுற்றவே முடியாது, அவ்வளோ பெருசு. 5 முறை சுற்று, உன்னுடைய வினையெல்லாம் மாறிவிடும் என்று அவர்கள் சொல்ல, காலையில 4 மணிக்கு இருந்து 9 மணி வரையிலும் 5 மணி நேரத்தில் 5 முறை சுற்றுவார். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் அத்துணை பேரும் சுகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு பையன் வேத விற்பனராக இருக்கிறார். வேத விற்பனராக வேதம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் வேதம் சொல்ல முடியாது. உங்கள் மூதாதையர் மிகுந்த தவம் செய்தால் மட்டும்தான் வேதத்தை, ஏன்னா இறைவன் வேத வடிவாக இருக்கிறார். பரமேஸ்வரனுக்கு வேதமே நமஸ்காரம் பண்ணியிருக்கு. உன்னுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம், வேதமே நமஸ்காரம் பண்ணியிருக்கு. அதனால வேதம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் அந்த இடத்திலே பிரத்யட்சமாக இருக்கிறான் என்பது பொருள். நன்றாக புரிந்து கொள்ளவர்கள் வேத விற்பனர்களை எந்த வார்த்தையும் சொல்லுவார்கள். அவங்க தப்பு பண்ண